நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 13 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், 1000 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் ரஷ்யன் மரபுவாத திருச்சபையின் தலைவரும் சந்தித்து பேசியுள்ளது குறித்த ஒரு பார்வை.
இந்த சந்திப்பு ஒரு காலகட்டாயம், இது முதல் முயற்சி அல்ல. ஏற்கனவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு இந்த போப்பின் தலைமையின் கீழே இது மிக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது.
அண்மையில் இலங்கை வந்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் கருத்துக்களை கண்டித்து காணாமல் போனோரை கண்டுபிடிக்கும் அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்த செய்திகள்.
அல் உசேன் அவர்கள் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை ஆதரிப்பது போன்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்ட ரீதியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் விடுதலைக்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்றுதான் அவருடைய அறிக்கையை அவர் சமர்ப்பித்திருந்தார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டாக போட்டியிடும் என்று இரு கட்சிகளும் அறிவித்துள்ள விஷயங்கள். இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு போதிய பங்கு இல்லை என்று ரணில் கூறியுள்ளவையும் நேயர் நேரம் ஆகியவையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சீவகன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையை நிலைநிறுத்த சிரியாவின் வான்தாக்கல் நடத்தும் தமது கொள்கையை ரஷ்யா மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி கூறியிருக்கின்றார். சட்டப்படியான எதிரணி குழுக்கள் மீதும் பொதுமக்கள் மீதுமே ரஷ்யா முக்கியமாக குண்டு வீசுவதாக மியூனிக்கில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் உலகத் தலைவர்கள் மத்தியில் அவர் பேசினார். சிரியாவில் கிளர்ச்சிக்காரர்களை ஓரங்கட்டினாலும் அவர்கள் சரணடையப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மிதவாத கிளர்ச்சிக்காரர்கள் மீதான குண்டு தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் அவர்கள் சமாதான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று பிரிட்டிஷ் வெளியுறவுச் செயலர் பிலிப் ஹேமண்டும் எச்சரித்திருக்கின்றார். தாம் பயங்கரவாத குழுக்களையே இலக்கு வைப்பதாக ரஷ்யா கூறுகின்றது.
ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடுகள் உலகை ஒரு புதிய பனிப்போருக்கு இட்டுச் சென்றுள்ளது என ரஷ்ய பிரதமர் டிமித்ரி மெத்வதேவ் தெரிவித்துள்ளார். நேட்டோ, ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா அநேகமாக ஒவ்வொரு நாளும் புதிய அச்சுறுத்தல்களை விடுப்பதாக குற்றம் சாட்டப்படுவதாக மியூனிக்கில் உலகத் தலைவர்கள் கலந்து கொண்ட சந்திப்பில் அவர் தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிடையே வழமையான ஒத்துழைப்பு ஒன்றின் மூலமே சிரியாவில் நிலைமையை வழமைக்கு கொண்டு வர முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார்.
மெக்சிகோ நகருக்கு விஜயம் செய்திருக்கின்ற பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு அங்கு கூடியிருந்த மக்கள் ஆரவாரமான வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த விஜயத்தின் பொழுது மெக்சிகோவின் வறிய மாநிலமான சியாபாஸில் அவர் சுதேசிய சமூகத்தினருக்கான ஆராதனை ஒன்றையும் நடத்துவார். போதை மருந்து கடத்தல் குழுக்களுக்கும் ஆயுதங்களுக்கு எதிரான குழுக்களுக்கும் இடையில் வன்செயல்கள் அதிகமாக நடக்கும் பகுதிகளுக்கும் அவர் செல்வார். முன்னதாக ஹியூவாவில் தரித்த அவர் அங்கு ரஷ்ய பழமைவாத கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவரான பேட்ரியாக்ரில் அவர்களை சந்தித்திருக்கின்றார். மேற்கத்திய மற்றும் கீழத்திய திருச்சபைகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரிந்த பின்னர் அவற்றின் தலைவர்கள் முதற் தடவையாக சந்தித்துக் கொண்ட தருணம் இதுதான்.
துருக்கியிலுள்ள வான்படை தளம் ஒன்றிலிருந்து சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளவுள்ள சவுதி அரேபியா குறித்த முகாமிற்கு போர் விமானங்களை அனுப்பி வைக்க உள்ளது என துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் படையினருக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களில் சவுதி அரேபியா மற்றும் தமது நாட்டு படையினரும் ஈடுபடுவதற்கான சாத்தியம் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். சிரியாவின் வடக்கு பகுதியில் இடம்பெற்ற சமீபத்திய சண்டையில் அலப்போ நகருக்கு அருகேயுள்ள மற்றொரு கிராமத்தை அரசாங்க படையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா வான்படையினரின் உதவியுடன் சிரிய படையினர் அண்மைய நாட்களாக அந்த பகுதிகளில் பல முக்கியமான முன்னேற்றங்களை கண்டு வருகின்றனர்.
பாகிஸ்தானுக்கான அமெரிக்காவின் ராணுவ விற்பனைகள் குறித்து டெல்லிக்கான அமெரிக்க தூதுவரை அழைத்த இந்தியா அவரிடம் தமது அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. அணு ஆயுதங்களை காவி செல்லக்கூடிய F-16 விமானங்களை பாகிஸ்தானுக்கு விற்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டதை அடுத்து இது நடந்திருக்கின்றது. இந்த விற்பனை இன்னமும் அமெரிக்க நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் தற்கால மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இது அவசியம் என்று அமெரிக்க அரசாங்கம் கூறுகின்றது. பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்கொள்ள இந்த விற்பனை உதவும் என்ற கருத்தை தாம் நிராகரிப்பதாக இந்தியா கூறியிருக்கின்றது.
இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட காஷ்மீரில் படையினருக்கும் தீவிரவாதிகள் என சந்தேகப்படுபவர்களுக்கும் இடையேயான சண்டையில் படையினர் இருவர் பலியாகியுள்ளதுடன் தீவிரவாதிகள் 5 பேர் பலியாகியுள்ளதாக இந்திய படை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச் சமர் 16 மணித்தியாலங்கள் தொடர்ந்துள்ளது. கடந்த தசாப்தத்தில் காஷ்மீரில் கலவரம் வெகுவாக குறைந்துள்ளது. ஆனால் காஷ்மீரின் விடுதலைக்காக அல்லது பாகிஸ்தானுடன் இணைப்பதற்காக கிளர்ச்சி குழுக்கள் பல தொடர்ந்தும் சண்டையிட்டு வருகின்றன.
செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டு செய்தி ஒன்று. கிறிஸ்தவ சரித்திரத்தில் கடந்த 1000 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸும் ரஷ்ய மரபுவாத திருச்சபையின் தலைவரான பேட்ரியா கிரிலும் கியூபாவில் சந்தித்து பேசியுள்ளார்கள். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
சுமார் 1000 ஆண்டுகள் பிளவுபட்டிருந்த கிறிஸ்தவ மதத்தின் மேலைத்தேய மற்றும் கிழக்கத்தேய கிளைகளின் தலைவர்களின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மற்றும் ரஷ்யாவின் மிக பழைய பேட்ரியா கிரில் ஆகியோருக்கிடையேயான முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறப்படும் இந்த சந்திப்பு கியூபாவில் இடம்பெற்றது. ஹவானா விமான நிலையத்தில் இவர்களிடையேயான சந்திப்பு 2 மணி நேரங்கள் நீடித்தன. இந்த சந்திப்பின் ஆரம்பத்தில் 2 தலைவர்களும் 6 தழுவி முத்தமிட்டுக் கொண்டனர். மேற்கத்தைய மற்றும் கீழத்தேய கிறிஸ்தவ கிளைகள் 11ஆம் நூற்றாண்டில் பிளவடைந்தது முதல் போப்பிற்கும் ரஷ்ய திருச்சபையின் தலைவர் ஒருவருக்கும் இடையே நடைபெற்ற முதலாவது சந்திப்பு இதுவாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்குமாறு 2 தலைவர்களும் இணைந்து விடுத்துள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளனர். உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒற்றுமையுடன் ஒன்றுபடுமாறும் இவர்கள் அறைகூவலும் விடுத்துள்ளனர். போப் பிரான்சிஸை சகோதரன் என கூறிய ரஷ்ய திருச்சபையின் தலைவர் பேட்ரியா கிரில் போப்பை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கலந்துரையாடல்கள் வெளிப்படையானதும் சகோதரத்துவமானதாகவும் இருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்கு 2 திருச்சபைகளும் இணைந்து செயல்பட முடியும். கூட்டாக இணைந்து சமாதானத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மனித உயிர்களை பாதுகாக்க முடியும் என்றார் ரஷ்ய திருச்சபையின் தலைவர் பேட்ரியா கிரில். சகோதரத்துவத்துடன் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக போப் பிரான்சிஸ் தெரிவித்தார். அனைவரும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஆயர்களே எனவும் கூறினார். ஆண்டவரின் கிருபையுடன் நடைபெற்ற இந்த சந்திப்பு பிளவுபட்டுள்ள 2 திருச்சபைகளின் கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக அமையும் என தாம் எதிர்பார்ப்பதாக 2 மதத்தலைவர்களும் தெரிவித்தனர். போப் பிரான்சிஸ் 5 நாள் விஜயமாக மெக்சிகோ சென்றுள்ளார். பேட்ரியா கிரில் பிரேசில் மற்றும் பரகுவே ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தந்தவர் பிரதீபன், புனிதசீலன். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் தலைவரும் சந்தித்து பேசியுள்ளது கிறிஸ்தவ உலகத்தில் எந்த அளவுக்கு முக்கியமானது, இந்த சந்திப்பு பிளவுபட்டுள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளை ஒருங்கிணைக்க எந்த வகையில் உதவும் என்று அமெரிக்காவின் ஒரேகா மாநிலம் போர்ட்லாந்தில் உள்ள மல்க்னோமா பல்கலைக்கழகத்தின் இறையியல் மற்றும் பரஸ்பர கலாச்சார கற்கைகள் துறையின் பேராசிரியரும் திருச்சபை சரித்திரத்தில் தேர்ச்சி பெற்றியவருமான மறைத்திரு முனைவர் மார்ட்டின் அல்போன்ஸ் அவர்களிடம் கேட்டேன்.
என்னை பொறுத்தவரையில இது 2 விதமா பார்க்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கடைசி நாட்களில அவர் செய்த ஒரு பிரார்த்தனை, இது விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த புதிய ஏற்பாடு என்கிற நூலில் பொதுவாக ரோமன் கத்தோலிக்கர் அருளப்பர் சுவிசேஷன் சொல்லுவாங்க, அவருடைய கடைசி பிரார்த்தனை அது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே இந்த விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்யறார். அதாவது அவர் தீர்க்க தரிசனமா அவருக்கு தெரியுது தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு இவர்கள் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி போனாலும் அவங்க மறுபடியும் ஒன்றாயிருக்கணும், நன்றாயிருக்கணும்னு ஒரு பெரிய பிரார்த்தனையை 1வது நூற்றாண்டுல அவர் சிலுவை மரணத்திற்கு 1 சில நாட்களில் அல்லது 1 சில வாரங்களுக்கு முன்னால அவர் ஏறெடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. 2000 ஆண்டுகள் கழித்து அவருடைய அன்றைய பிரார்த்தனை இன்றைக்கு நிறைவேறுகிறது போல எனக்கு தோன்றுகிறது. போப் பிரான்சிஸ் எடுத்திருக்கிற நடவடிக்கை
இப்ப கிறிஸ்தவ மதத்தின் 2 பெரும் பிரிவுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசியிருப்பது ஓரளவுக்கு சித்தாந்த ரீதியில் பிளவுபட்டிருக்கின்ற கிறிஸ்தவ மக்களை உலகெங்கிருந்தும் ஒருங்கிணைக்க கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கைகளும் கருத்துக்களும் ஒரு புறம் இருந்தாலும் இந்த 2 திருச்சபைகளும் ஏன் இவ்வளவு ஆண்டுகாலம் பிளவுபட்டிருந்தன அப்படிங்கறதுக்கான காரணம் என்ன?
முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அரசியல் ரீதியான நிர்வாக ரீதியான காரணம், இன்னொன்று கலாச்சார ரீதியான காரணம். காரணம் என்னன்னா, மேற்கு நாடுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் ரோமன் கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த போப்பானுடைய ஆதிக்கத்தின் இருந்தார்கள். அவர் ஒருவர்தான் அவர்களுக்கு மாபெரும் தலைவர். ஆனால் கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த திருச்சபைகள் வந்து ஒருவர் தனிப்பட்ட தலைவர் அல்ல, ஒரு குழுவைப் போல இருப்பார்கள். நிர்வாக ரீதியில எல்லாரும் போப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை கிழக்கு திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் அந்த பிளவுக்கு பெரிய ஒரு காரணம். கிறிஸ்துவம் உலகம் எல்லாம் பரக தங்க நாட்களில ஒவ்வொரு மக்களும் தங்கள் தங்கள் மொழியில கடவுளை ஆராதிக்க விரும்பினார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து லாட்டின் மொழிதான் ஒரு திருச்சபையின் அதிகார மொழி என்று எல்லாமே லாட்டின் மொழியிலேயே செய்யப்பட வேண்டும். அவர் ஆராதனை அவங்களுக்கு ஆராதனை விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, அதன் பொருள் தெரிகிறதோ தெரியவில்லை, எந்த தேசத்தை சேர்ந்தவராலும் எல்லாரும் லத்தீன் மொழியில் தான் செய்ய வேண்டும் என்பதை ரோம சபை வற்புறுத்தியது. இதை கிழக்கு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எங்களுடைய மொழியில எங்களுடைய வழிகளில, இப்ப ரஷ்யன் என்று சொன்னால் ரஷ்ய மொழியில நாங்கள் ஆராதிக்க வேண்டும், கிரேக்கர் என்று சொன்னால் கிரேக்க மொழியில ஆராதிக்க வேண்டும் என்ற அது இன்னொரு காரணம்.
போப் பிரான்சிஸ் அவர்களும் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் தலைவர் பேட்ரிக் கிரில் அவர்களும் சந்தித்து பேசி உள்ளது. இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு அது முக்கியமானதாக பார்க்கப்படும்?
இந்த சந்திப்பு ஒரு கால கட்டாயம், இது முதல் முயற்சி அல்ல. ஏற்கனவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு இந்த போப்பின் தலைமையின் கீழே இது மிக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 1960களிலேயே உருவான ஒரு முயற்சி, அது ஆங்காங்கே தேசிய அளவில் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு இந்த போப் இந்த பேட்ரியார்க் கிரில் இவர்கள் இருவரும் சேர்ந்து அதை மிக முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். ஆக இது தேவையான ஒரு காரியம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக கருதுகிறார்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக. உதாரணமா இன்றைக்கு எனக்கு தெரிந்தபடி ஏறத்தாழ 65 நாடுகளில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு பாருங்க, வட சிரியா ஈராக் போன்ற பகுதிகளில ISIS நிறுவனத்தின் மூலமாக ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள், சாமானிய கிறிஸ்தவர்கள், ஒன்று மரியாதை அப்பாவிகள், பெண்கள் ஆண்கள் வயதானவர் என்று இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மறித்திருக்கார்கள், திருச்சபைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலக கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த பாதிக்கப்படுகிற கிறிஸ்தவர்களின் சார்பாக குரல் கொடுக்க முடியும், பெரிய தலைவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியும். அந்த பெரிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் மூலமாக இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் முயற்சி தான் இந்த இரு தலைவர்களின் சந்திப்பு.
அமெரிக்காவின் மல்ட்னோமா பல்கலைக்கழகத்தின் இறையியல் கற்கை பேராசிரியரும் திருச்சபை சரித்திரத்தில் தேர்ச்சி பெற்றவருமான முனைவர் மார்ட்டின் அல்போன்ஸ். ஆஸ்திரேலியாவில் அகதித்தஞ்ச கோரிக்கை தொடர்ந்து விவாதிக்கப்படும் ஒரு விஷயமாக உள்ளது. சட்டவிரோதமான வகையில் படகுகள் மூலம் ஆஸ்திரேலியா வருபவர்களை நாட்டின் பெருநில பரப்புக்கு வெளியே வைத்து பரிசீலிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று அண்மையில் ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவ்வகையில் மருத்துவ சிகிச்சைக்காக வந்த ஒரு குழந்தையை ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே அனுப்ப மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த குழந்தையை மருத்துவமனையிலிருந்து விடுவிக்க மறுத்துள்ளார்கள். இதுகுறித்து ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விஷயங்கள் குறித்த பேச்சாளரும் அகதிகள் உரிமைகள் செயல்பாட்டாளருமான பால விக்னேஸ்வரன் அவர்களிடம் பேசினார் சீவகன்.
பேபி ஆஷா என்றுதான் இந்த பட்டை சொல்லினம். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் பிறந்த குழந்தை சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நார்வோக்கு அனுப்பப்பட்டது பழைய அந்த ரீஜனல் சொல்யூஷன் அடிப்படையில். ஆனாலும் போன மாதம் இந்த குழந்தையோட உடல்ல சுடுதண்ணி ஊத்தப்பட்டதுல அந்த உடல் பெரும்பாலும் எரிஞ்சு போச்சுன்ற அடிப்படையில அந்த குழந்தைய சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்தார்கள். பிரிஸ்பன்ல உள்ள லேடி சிலென்டோ ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி ஒரு மருத்துவமனைக்கு தான் இந்த குழந்தை கொண்டு வரப்பட்டார். இந்த குழந்தையோட சிகிச்சை இன்னும் சரியாக முடியல, ஆனால் இந்த குழந்தையை திருப்பி அனுப்பலாம் என்ற அடிப்படையில ஆஸ்திரேலியா நினைக்குது என்ற உடனே அதுக்கு எதிராக ஒரு நிலைமை தான் இப்ப எழும்பி இருக்குது. மருத்துவ அலுவலர்கள் வந்து தங்கள் தொழில் நெருக்கடை மீறி இந்த ஒரு குழந்தைய வந்து பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அனுப்பக்கூடாது என்றதுதான் இந்த மெடிக்கல் ஆபீசர்ஸ் முன் வச்சிருக்கிற வாதம். ஒரு சரியான பாதுகாப்பான நிலைமை இருந்தால் அந்த குழந்தையை திருப்பி அனுப்புறதுக்குரிய வசதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவையுடைய இந்த குழந்தையை வந்து ஹாஸ்பிட்டல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம் என்று இந்த டாக்டர்ஸ் அறிவிச்சிருக்கணும்.
இந்த மருத்துவர்கள் வந்து தங்களுடைய தொழில் நியமங்களையும் மீறி அந்த குழந்தைக்கு ஆதரவான இப்படியான ஒரு முடிவை எடுத்திருப்பது என்ன எதனை காட்டுகிறது?
என்னன்னு சொன்னால் அவர்கள் தங்கள் தொழில் முறைகளை மீறி அனுப்ப முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து முழுமையாக சிகிச்ச முடியாத ஒரு குழந்தைய ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அனுப்பக்கூடாது என்றது அவன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அப்ப அனுப்பாம வர்றது அவன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு அனுசரணையானதாக இணக்கமானதாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த அரசாங்கம் இவ்வாறான முடிவுகளை இந்த மாதிரியான டாக்டர்ஸோ அல்லது மனநல துணையாளர்களோ அல்லது வேறு உதவி வழங்குபவர்களோ எடுக்கக்கூடாது என்ற நிலைமை கொண்டிருக்கிற படியால் இவர்களுக்கு தொழில இழக்கிற வாய்ப்பும் நீண்டகால அடிப்படையில பாதிப்பும் ஏற்படும் என்ற அடிப்படையில இங்குள்ள கிரீன் கட்சியின் செனட்டர் சேரா ஹான்சன் யாங் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில இவர்கள் பாதிப்பு ஒரு பிரச்சனை வரலாம் என்றாலும் கூட தொழில் நியமங்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் செய்யறது சரி அந்த ஒரு கருத்து தான் பொதுவாகவே முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற பக்கத்தால இப்படியான ஒரு முடிவை அவர்கள் எடுக்கிறதும், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது மருத்துவமனைகள் இந்த முடிவை எடுக்கிறதும், இப்படியாக பாதிக்கப்பட்டவர்களை தாங்கள் வந்து இடம் கொடுத்து தாங்கள் பராமரிப்போம் என்று சொல்லி இங்குள்ள தேவாலயங்கள் சர்ச்சஸ் முன்வந்திருக்கிறதும் வந்து ஒரு மக்களின் பொதுவான மனமாற்றத்தை காட்டுது என்றுதான் கருதப்படுது. அந்த அடிப்படையில் ஒரு பொதுவான மக்கள் கருத்து தேவையில்லாமல் இவர்களை திருப்பி அனுப்ப தேவையில்லை, இப்ப புதுசாக மக்கள் வராதபடியா இவர்களை இங்க வச்சு கொள்ளலாம், வேணுமென்றால் சேர்ச்சல நாங்கள் வச்சு கொள்றோம் என்று சொல்லி தேவாலயங்கள் சொல்வதும் ஒரு மனமாற்றத்தை காட்டுது என்றுதான் நாங்கள் சொல்லணும். குறிப்பாக ஒரு வயது குழந்தை இப்படி திருப்பி அனுப்பப்பட போறது என்றது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்த மருத்துவமனை சுத்தி நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ததும்.
இப்போ இந்த மக்களுடைய இந்த மனமாற்றம் அல்லது இந்த அரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்புணர்வு எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல தாக்கத்தை செலுத்த முடியும்?
இன்னமும் கூட ஒரு பொதுவான மனக்கருத்து எப்படியாக இருக்கிறது என்றதை வந்து யாருமே கணக்கிட்டு பார்க்கவில்லை. ஆனால் புதிதாக அகதிகள் இப்போது படகுகள் மூலம் வருவதில்லை என்றதும், இந்த குழந்தைகளையும் வயது போனவர்களையும் சிரமப்படுபவர்களையும் அங்க திருப்பி அனுப்பக்கூடாது என்பதும் ஒரு கருத்தாக பலருக்கும் மத்தியில இருக்கிறபடியா தான் இந்த அகதிகளுக்கான அமைப்புகள் ஒரு அழைப்பு விட்ட உடனே இவ்வளவு மக்கள் வந்து வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடியுது. ஆனால் அரசும் எதிர்கட்சியும் ஒரே நிலைமை ஆஃப்ஷோர் அனாலிசிஸ் ஆஃப்ஷோர் ப்ரோசஸஸ் என்ற ஒரு நிலைமையில இருக்கிறபடியா இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனாலும் ஒரு மனமாற்றம் மக்கள் மத்தியில இருக்கிறத பொதுவாகவே அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் உணர்கிறார்கள் என்றதான் நாங்கள் பார்க்கிறோம்.
ஆஸ்திரேலியாவில் உள்ள அகதிகள் விஷயங்கள் தொடர்பான செயல்பாட்டாளர் பால விக்னேஸ்வரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழக சட்டமன்றத்துக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிடும் என்று இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் விரைவில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை திமுகவும் காங்கிரசும் இணைந்து சந்திக்கும் என இரு கட்சிகளுமே இன்று அறிவித்துள்ளன. திமுக தலைவர் மு கருணாநிதியை காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் சந்தித்து பேசிய பிறகு இரு கட்சித் தலைவர்களும் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குலாம் நபி ஆசாத் திமுக காங்கிரஸ் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் என்று தெரிவித்தார்.
நாங்கள் இந்த தேர்தலை இணைந்து சந்திப்போம், கூட்டணி அமைப்போம். மிகவும் நம்பத்தகுந்த கூட்டணி கட்சியாக திமுக எப்போதுமே இருந்து வந்திருக்கின்றது, அப்படித்தான் இனியும் இருக்கும். திமுக தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். திமுக காங்கிரஸ் பிற கட்சிகள் இணைந்த இந்த கூட்டணி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், பிற கட்சிகளை தோற்கடிக்கும்.
எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பதெல்லாம் முடிவு செய்யப்படவில்லை என்றும் குலாம் நபி ஆசாத் கூறினார்.
First of all, our goal is that DMK-led
திமுக தலைமையிலான ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய முதல் லட்சியம். அந்த அரசில் பங்கேற்கிறோமா இல்லையா என்பது மிகவும் சிறிய விஷயம், அது இலக்கல்ல. திமுக தலைமையில் அரசு அமைப்பதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் ஒன்றாக தேர்தலை சந்திக்க முடிவு செய்துவிட்ட பிறகு இடங்கள் கூடுதலாக இருக்கின்றதா குறைவாக இருக்கின்றதா அதெல்லாம் விஷயமே கிடையாது.
ஈழப் பிரச்சனையை முன்வைத்து 2013 ஆண்டில் திமுகவும் காங்கிரசும் பிரிந்த நிலையில் இப்போது மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பது குறித்து கேட்டபோது,
நாங்கள் ஒன்றும் திமுகவோடு முதல் முறையாக கூட்டணி அமைக்கவில்லை. முந்தைய தருணங்களில் கூட்டணி அமைத்திருக்கின்றோம். அரசியலில் சில நேரங்களில் கட்டாயங்கள் இருக்கும், அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தால் பலமுறை சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரசும் திமுகவும் இணைந்து தேர்தலை சந்தித்திருக்கின்றன என்பதுதான் உண்மை
என்று குலாம் நபி ஆசாத் கூறினார். இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினிடம் இந்த கூட்டணியில் தேமுதிகவும் இடம்பெறுமா என்று கேட்டபோது,
ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற நேரத்தில் நிச்சயமாக அவரோடு பேசி ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்று தெரிவித்தார் மு க ஸ்டாலின். 2013 ஆண்டில் ஜெனீவாவில் நடந்த மனித உரிமை மாநாட்டில் இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு தொடர்பாக எழுந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறியது. 2014 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலை இரு கட்சிகளுமே தனித்தனியாக சந்தித்த நிலையில் தற்போது இந்த கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளன.
இதனிடையே தமிழகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசு இன்று அறிவித்துள்ளது குறித்தும் முரளிதரன்.
சென்னை நகரில் ஏழை மக்களுக்கு எதிர்மறை சவ்வூடு பரவல் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட நீரை இலவசமாக வழங்கும் ஒரு திட்டத்தை அம்மா குடிநீர் திட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு அறிவிப்பில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் 100 இடங்களில் எதிர்மறை சவ்வூடு பரவல் மூலம் குடிநீரை சுத்திகரித்து வழங்கும் நிலையங்கள் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2000 லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட இந்த நிலையங்களின் மூலம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தானியங்கி முறையில் தண்ணீரை வழங்கும் என்பதால் அவற்றை பெற பொதுமக்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் எனவும் முதலமைச்சரின் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிக்கும் வகையில் ஏற்கனவே அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா சிமெண்ட் உட்பட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அம்மா குடிநீர் என்ற பெயரில் குறைந்த விலையில் பாட்டில்களில் குடிநீர் விற்கும் திட்டமும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகிறது. தமிழக அரசின் இம்மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை ஜெயலலிதாவை குறிக்கும் வகையில் அம்மா என்ற பெயரில் அறிவிப்பது குறித்து தமிழக எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த புதிய திட்டம் இந்த பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் இலங்கை சென்றிருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ஜெனீவா தீர்மானம் குறித்த விசாரணைகளுக்கான வழிமுறைகள் உள்நாட்டிலேயே முன்னெடுக்கப்படும் எனும் வகையில் கூறிய கருத்துக்களுக்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. இது தொடர்பில் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சயீத் ராத் அல் ஹுசைன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை காணாமல் போனோரை தேடி அறியும் தேசிய குழு கண்டித்திருக்கின்றது. இது தொடர்பில் கண்டன அறிக்கை ஒன்றையும் அந்த அமைப்பு கையளிக்க இருக்கின்றது. அதேவேளை அரசியல் கைதிகள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே விடுதலை செய்யப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூறிய கருத்தை எதிர்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டமைக்காக வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்களையும் இந்த அமைப்பு கண்டித்திருக்கின்றது. இதுகுறித்து காணாமல் போனோரை தேடி அறியும் குழுவின் செயலாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் இணைப்பாளருமாகிய சுந்தரம் மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரம் என்ன என கேட்டேன்.
காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை ஆதரிப்பது போன்ற கருத்தையார் வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்ட ரீதியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் விடுதலைக்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்றுதான் அவருடைய அறிக்கை அவர் சமர்ப்பித்திருந்தார். பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையிலே கொடூரமான ஒரு தடைச்சட்டமாக உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று அவருடைய அறிக்கையை அவர் சுட்டிக்காட்டியிருந்ததோடும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று அதற்கு இலங்கை அரசாங்கம் இணை அரசுகளை வழங்கித்தான் அதை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அப்படி நிறைவேற்றியிருக்கின்ற பட்சத்தில் அவர் இலங்கைக்கு வந்து அதை அமுல்படுத்துமாறு கூறாமல் இலங்கையின் சட்ட ரீதிக்கு உட்பட்டு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கூறுவது எமது எதிர்பார்ப்பினை தடுபடியாக்கிவிட்டது. அதே நேரத்தில் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரும் 17ஆம் தேதி அவருக்கான கண்டன ஒரு அறிக்கையை நாங்கள் ஐக்கிய நாடுகள் இலங்கை பதிவிட பிரதிநிதியிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இதே நேரத்தில் நாம் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் ராய் அவர்களுக்கு எமது கண்டனத்தை தெரிவிப்பதோடு ஐக்கிய நாடுகள் இலங்கை பதிவிட பிரதிநிதிக்கு வழங்குகின்ற கண்டன அறிக்கையின் பிரதி ஒன்றையும் அவருக்கு நாங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம்.
சரி, அவரையும் கண்டிக்கிறீங்க?
அல் உசேன் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு முதலமைச்சரை சந்தித்த நேரம் அவர் அரசியல் கைதிகள் தொடர்பாக முன்வைத்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பினை அவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தவில்லை. எனவே அவர் அதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாம் அந்த கண்டனத்தை அவருக்கு தெரிவிக்கின்றோம்
என்றார் சுந்தரம் மகேந்திரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் பெண்களின் பங்கு மிக குறைவாக உள்ளது, அது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளது பற்றி நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 52% பெண்களாக உள்ள போதிலும் அரசியலில் பெண்கள் பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று பதுலையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பொன்றில் பேசிய போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்நாட்டில் பெண்களுக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தற்போது போதுமானதாக இல்லை. பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 25% உறுதிப்படுத்தக்கூடியதாக சட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். நாடாளுமன்றத்திலும் மாகாண சபைகளிலும் 5% பெண்கள் பிரதிநிதித்துவம் உள்ளது. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு போதுமான குரல்கள் இல்லை. உள்ளூராட்சி சபைகள் தொடக்கம் நாடாளுமன்றம் வரை பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்கே. இதேவேளை ஐநா தொடக்கம் சர்வதேச நாடுகளின் நட்பும் நல்லெண்ணமும் தற்போது இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். இன்று புலனறுவை மாவட்டம் வெளிக்கண்ட பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டிற்கோ மக்களுக்கோ பகமை நாடுகள் என்று எதுவும் இன்று இல்லை. அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த ஐநாவின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நாயகம் கடந்த ஒரு வருட ஆட்சியை பாராட்டியிருக்கின்றார். நாட்டிற்கோ அரசாங்கத்திற்கோ எந்த ஒரு அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் கூறியிருக்கின்றார் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
செய்தியாளர் உதயகுமார், அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் நந்தினி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் நந்தினி. சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம் நந்தினி.
கண்டிப்பாக. இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா மனித உரிமை கவுன்சில் ஆணையர் இலங்கை நிலவரம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் இலங்கை நேயர் ஜஸ்டின் பெர்னாண்டோ, இலங்கையில் தற்போது இருக்கும் சூழ்நிலையை மிகவும் சிறப்பாக கணித்த சையத் அல் ஹுசேனுக்கு வாழ்த்துக்கள். பிரச்சினைகளை கடந்த காலத்தில் பார்த்த மனோநிலையிலிருந்து மாறி புதிய கோணத்தில் அணுக வேண்டும். நமது பிற்போக்கான அணுகுமுறைகளை கைவிட வேண்டும். மஹிந்த ராஜபக்சவால் அரசியல் மயமாக்கப்பட்ட நீதித்துறை இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்தியது. அதை வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியாது. எமக்கு உண்மையில் சர்வதேச நீதிபதிகளும் வல்லுநர்களும் தேவைப்படுகிறார்கள். மனித குலத்துக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள்தான் தண்டனைக்கு பயந்து இதை எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகச் சிலரே என்கிறார்.
மனித உரிமை ஆணையரை மல்வத்தை தேரர் சந்தித்தது பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல், நல்ல மனிதர், தன்னை கொலை செய்ய முயற்சித்தவரையே மன்னித்து விட்டவர் ஜனாதிபதி, எனவே நீதியாக நடந்து கொள்வார், அவரை நம்புங்கள், உள்நாட்டு விசாரணை மூலம் நியாயம் வழங்குவார் என்று ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு மல்வத்தை குரு கூறியிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. நாட்டுக்கான பல்வேறு நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கே ஜனாதிபதி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ராஜபக்ஷ குழுவினரின் அடாத நடவடிக்கைகளால் அரசு திண்டாடுகிறது. இந்த லட்சணத்தில் எமது பிரச்சினைகளுக்கு அவர் தீர்வு காண விரும்பினாலும் மற்றவர்கள் விடுவார்களா என்பது நம்ப முடியாத விஷயம். முன்பும் எமது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண விழைந்த பண்டாரநாயக்க, டட்லி சேனநாயக்க போன்றோரின் முயற்சிகள் எவ்வாறு இவர் போன்ற சிங்கள தீவிரவாதிகளால் முறியடிக்கப்பட்டன என்பதை மகாநாயக்கர் வசதியாக மறந்துவிட்டு பேசுகிறார். அத்தகைய கசப்பான அனுபவங்கள் காரணமாகத்தான் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினார். சர்வதேச உதவிகளை நாடுவதற்கான காரணங்கள் இவைதான் என்கிறார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா திமுகவை கிண்டல் செய்து கூறிய குட்டி கதை பற்றிய செய்தி பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் எல் நஜ்முல் ஆரஃபின், திமுகவை மறைமுகமாக கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் ஜெயலலிதாவிற்கு வாடிக்கையான பொழுதுபோக்காகிவிட்டது. மக்களின் மனநிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஒரு தாய் கட்சியை தரக்குறைவாக பேசுவது ஒரு கட்சித் தலைவிக்கு அநாகரிகமான செயல் என்று ஜெயலலிதாவே நன்கு உணர வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், தமிழகத்தில் முன்னிலையில் உள்ள இரண்டு பெரிய கட்சிகளாகிய திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. அதில் அதிமுக திமுகவை குறை கூறுவது அதிகம். அதுவும் தற்பொழுது ஸ்டாலினின் வளர்ச்சி செல்வி ஜெயலலிதாவை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்கிறார்.
ஜெயலலிதாவின் கதைக்கு கருணாநிதி சொன்ன எதிர்க்கதை பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் சிந்துஜா, ஆனால் இவர் பெத்த மகனை தன் பிள்ளையே இல்லை என்பார். ஒரு மகனை இன்னொரு மகன் கொலை செய்து விடுவதாய் ஊர்கூட்டி ஒப்பாரி வைப்பார். அழகிரி உங்க பிள்ளை இல்லையா தலைவரே, அவரை மட்டும் ஏன் ஏனியிலிருந்து தள்ளிவிட்டீர்கள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் சொர்ணம் அழகிர் சாமி, முதல்வர் பதவிக்கு வர மிகுந்த நம்பிக்கையுடன் காணப்படுகிறார் மு க ஸ்டாலின். கருணாநிதிக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் அவர் ஒதுங்கி ஸ்டாலினுக்கு வழிவிட வேண்டும். ஸ்டாலினை அனைவரும் அணுக முடிகிறது, ஜெயலலிதாவை மக்களால் அணுக முடியவில்லை என்கிறார்.
இந்த கதைகள் பற்றி எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இப்படி மாறி மாறி கதை விட்டுக் கொண்டே இருங்கள், ஆனால் கதையை கேட்க யாரும் இல்லை என்கிறார்.
இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை நாடாளுமன்ற உறுப்பினராக அரசு நியமித்த செய்தி பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் கைலைநாதன் கந்தையா, பெரும்பான்மை இனத் தலைவர்களின் நடவடிக்கைகளை தமிழ் மக்களை ஆயுதம் ஏந்த வைத்தன. ஒரு சில நாட்டின் முன்னாள் தலைவர்களை அவர்தம் இனத்தவரே ஏற்றுக்கொண்டுள்ளனர், ஆனால் எம்மில் இன்னமும் சிலர் தம்மையே தாழ்த்திக் கொள்கின்றனர் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மகா நடராஜா, இவர் புலி பயங்கரவாதிகளின் மனித வெடிகுண்டு தாக்குதலில் அடிபட்ட புலி. புலி பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் மென்மையாக நடந்து கொண்டிருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. எதிரிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டால் அதை தங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பது புலி பயங்கரவாதிகளின் தந்திரம். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு என்கிறார்.
சீக்கியர் ஒருவர் அமெரிக்காவில் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் தடுக்கப்பட்டு தலைப்பாகையை கழற்றுமாறு நிர்பந்திக்கப்பட்டது குறித்த செய்தி குறித்து எழுதும் நேயர் அனிகா நியாஸ், வருந்துகிறேன் அந்த சகோதரருக்காக, முஸ்லீம்கள் இவ்வாறு செய்தால் மரபு என்று கூறுவீர்களா என்று கேட்கிறார்.
மேற்கு வங்கத்தில் காட்டு யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த காணொளி பற்றி எழுதும் குவைத் நேயர் முகமது இஸ்மாயில் சுல்தான், அதன் வாழ்விடத்தை நாம் ஆக்கிரமித்தால் அது நம்முடைய வாழ்வாதாரத்தை ஆக்கிரமிக்கிறது என்கிறார்.
இலங்கை தேசிய கொடியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பற்றி எழுதும் நேர் முல்லைமதி, இலங்கையின் இனச்சிக்கலின் ஆணிவேராக விளங்குவது இலங்கையின் தேசிய கொடிதான். வாழைந்தி நிற்கும் சிங்கம் அதற்கு முன்னால் நிறுத்தப்பட்டுள்ள சிறுபான்மை இனங்கள் அடக்குமுறையின் குறியீடாக விளங்குகிறது தேசிய கொடி. ஆகவே இலங்கை நல்ல எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டுமானால் முதலில் தேசிய கொடியை மாற்ற வேண்டும். இரண்டு தேசிய மொழிகளிலும் ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய தேசிய கீதம் ஏற்றப்பட வேண்டும். மத போதகர்கள் மதவாதிகள் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கும் சட்டத்தை அரசியல் யாப்பில் கொண்டு வர வேண்டும். வடகிழக்கு இணைந்த தமிழ் முஸ்லீம்கள் தம்மையும் நிர்வகிக்கக்கூடிய சுயநிர்ணயத்தை ஏற்று அதிகாரப் பகிர்வை அரசியல் யாப்பில் ஏற்படுத்த வேண்டும். இவைகள் ஏற்பட்டால்தான் இலங்கை ஒளிரும் என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது நந்தினி. இத்துடன் இன்றைய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேரம் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.